சகோதரர் ஜெபசலன் அவர்களை தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படி.
அன்பான சகோதர சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே நாம் சந்தோஷப்படுகிறோம். விதமாக மீண்டுமாக நாம் சபையாக ஒன்று கூடி, அது மாத்திரமல்ல ஒரு குடும்பமாக நம்முடைய அன்பின் சகோதரனுடைய இந்த குடும்பத்திலே நாம் பங்கு கொண்டு அவருடைய அன்பிலே நம்முடைய ஐக்கியத்தையும் கூட அவருக்கு நாம் தெரிவித்து இப்படிதான ஒரு வாய்ப்பை, இந்த வாய்ப்பில் கூட தேவனுடைய சத்தியத்தை நாம் ஒருவருக்கொரு பகிர்ந்து கொள்வதாக நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிற அன்பின் சகோதரர் மற்றும் அவருடைய குடும்பத்திற்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக மீண்டுமாக தேவனுடைய சன்னிதானத்திற்கு நேராக நாம் வந்து நின்று தேவனுடைய பரிசுத்தமான சத்தியத்தை நாம் ஒருவருக்கொரு பகிர்ந்து கொள்வதாக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு கிருபை நேரத்தை கொடுத்திருக்கிறார். அதற்கும் அநேக நன்றியிலும் ஸ்தோத்திரங்களும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். பெரியமானவர்களே, இன்றும் கூட ஒரு அருமையான ஒரு பாடத்தை நாம் பார்க்க போகிறோம். நமக்கு தெரியும், ஏற்கனவே அநேக பாடங்கள் நாம் கேட்டிருக்கிறோம். அதே போல நம்முடைய சகோதரர் வாயிலாக அறிவித்தப்பட்டிருக்கிறோம், ஆலோசனை நாம் உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். அதாவது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நினைவு கூறுதல் நாளுடைய ஆயத்த காரியங்களுக்காக கடந்து வந்திருக்கிறோம். இன்னும் பார்க்கும் போது, இன்னும் குறுகிய நாட்களே இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் அதை பற்றின ஒரு சிந்தனைக்குண்டான ஒரு பாடத்தை நாம் பார்ப்பது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு கூட மீண்டுமாக ஒரு பாடத்தை நாம் பார்க்க போகிறோம். அநேகமாக போன காட்டேஜ் மீட்டிங்ல அருமை சகோதரர் அவர்கள் பேசும்போது சிலுவை குறித்து சில விஷயம் லிட்டரலா எப்படி இருக்கும், அந்த சிலுவை எந்த உயரத்தில் இருக்கும், அது விதமாக இருந்தது, கர்த்தர் எப்படி நமக்காக அந்த நம்முடைய ஜீவனை கொடுத்தார், விதமாக நாம் பாடத்தை பார்த்தோம். அதே வரிசையில் கூட இந்த பாடம் கூட நமக்கு அமைந்திருக்கிறது மிக பிரயோஜனமா இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதே சிலுவை குறித்து நம்முடைய கர்த்தா இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்த அந்த சிலுவை குறித்து சில விஷயங்களை கூட நாம பார்க்க போகிறோம். ஏன் இந்த சிலுவையை குறித்து நம்ம தியானம் பண்ணணும், அது நம்முடைய முதல் கேள்வியாக சகோதரங்கள் கொடுத்திருக்கிறாரு. இந்த சிலுவை குறித்து நாம் ஏன் தியானம் பண்ணணும், அல்லது தியானம் பண்றதுக்கு உண்டான அந்த முக்கியத்துவம் அந்த சிலுவையில என்ன இருக்கு, இன்னும் வேறு வகையில போனா என்ன ரகசியம் அந்த சிலுவையில அங்க மறைஞ்சிருக்கு, அப்படி ஒரு கேள்வி நம்ம கேட்டுக்கிட்டு இந்த பாடத்தை சகோதரர் நமக்கு கொடுக்கிறார். ஏன் விதமாக சிலுவையை குறித்து நாம் தியானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அடுத்த பாயிண்ட் இங்க என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து தொங்கின அந்த சிலுவை குறித்து ஏன் நம்ம தியானம் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, ஏன்னா அந்த சிலுவையில யார் தொங்கினது, ரொம்ப சிம்பிள் அழகான ஒரு இங்கிலீஷ்ல ரொம்ப அழகாக கொடுத்துருக்கு. ஏன் இயேசு கிறிஸ்து தொங்கின சிலுவை குறித்து நாம் தியானம் பண்ணணும், அதற்கு உள்ள இருக்கிற விஷயங்களை ஏன் நம்ம கண்டுபிடிக்கணும், அதை அறிந்து கொள்ளணும், ஏன் அந்த முயற்சிகளாக நம்ம போகணும், ஆர்வத்துக்களாக போகணும் கேள்வி கேட்டோம்னா, ஏன்னா அந்த சிலுவையில யார் தொங்கினதாமா, இயேசு கிறிஸ்து அவர் தொங்கி நமக்காக அவருடைய ஜீவனை அங்க விட்டதுனால அந்த சிலுவை குறித்து நாம அதிகமாக நம்ம தெரிந்து வைத்துக் கொள்வோம், அதிகமாக தியானம் பண்ணணும் சொல்லி அங்க சொல்லுறார். அது மாத்திரமல்ல, அடுத்ததாக இங்க என்ன சொல்றாருன்னு பார்க்கும் போது, அந்த சிலுவைக்கு அவ்வளவு முக்கியத்துவமா இன்னைக்கு வந்து கிறிஸ்தவ மண்டலங்கள் நம்ம பார்க்கும் போது சிலுவைக்கு ரொம்ப அதிக முக்கியத்துவம் நம்ம கொடுக்கறதா நம்ம பார்க்கிறோம். அவங்க வந்து அந்த செயின்ல கூட என்ன பண்றாங்க, அந்த தாஸ் போட்டுக்கிறாங்க, அந்த பிஷப் மார்கள் பார்க்கும் போது அவங்க பெரிய சிலுவையை போட்டுக்கிறாங்க, வீடுகளுக்கு போனா அங்க சிலுவைகளை வச்சிருக்கிறாங்க, ஏன்னா அவங்களுடைய ஆலயங்களுக்கு போனா பெரிய சிலுவை என்ன பண்ணிருக்காங்க வைத்திருக்காங்க, அந்த சிலுவைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. ஆனா மாறாக பார்க்கும் போது அந்த சிலுவைக்கு உண்டான அந்த ரகசியம், அதற்குண்டான மேன்மை, அதற்குண்டான விஷயங்களை அவங்க என்ன பண்றது அறிந்து போ, சிம்பிளா என்ன பண்ணா, இயேசு கிறிஸ்து சிலுவையில அவர் மரித்தார் அவ்வளவுதான். சோ அதை குறித்து தான் பேசுவாங்க. இன்னும் சில பேர் கொஞ்சம் டீப்பா போவாங்க. ஆனா சிலுவையில் என்ன விஷயங்கள் இருக்கு, அது அதிகமாக தெரிந்து வைத்திருக்கிற தேவனி பிள்ளைகள் யாருன்னு பார்க்கும்போது பாக்கியசாலிகளாக நாம் தான். அப்ப வேதத்தை நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம ஆராய்ந்து அறிந்து நம்ம உணர்ந்து அது படிக்கிறதுனால அநேக விஷயங்களை நம்ம தெரிந்து வைத்திருக்கிறோம். இங்க சகோதரர் என்ன சொல்லுகிறான்னு பார்க்கும் போது, இந்த சிலுவை குறித்து, இந்த சிலுவையில வந்து இயேசு கிறிஸ்து தொங்கினார் அப்படிங்கறத விட, இயேசு கிறிஸ்து அங்க தொங்கினதுனால நம்முடைய பார்வை, நம்முடைய சிந்தை, நம்முடைய நோக்கம் எல்லாம் எதன் மேல போகுது, கிறிஸ்துவ மாத்திரம் கிடையாது, அவர் தொங்கின அந்த சிலுவையை நோக்கி கூட அங்க நம்ம பார்க்கணும் அப்படின்றார். நம்முடைய பார்வை இயேசு கிறிஸ்துவ மேல மாத்திரம் கிடையாது, அவர் தொங்கின அந்த சிலுவை, ஆனா இங்க பேசுறது என்ன தெரியுங்களா, சிலுவை சிலுவைன்னு சொல்லும் போது உடனே நம்ம யோசனை பண்ணிடக்கூடாது, சிலுவை விவரமாக இருக்கும், இந்த 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 மரத்துல செய்யப்பட்டிருக்கும் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. அதையும் தாண்டி இங்க பின்னலாக சகோதரர் இந்த பாடத்துல கொடுக்கிறாரு, சிலுவையை மையமாக வைத்து அல்லது சிலுவையில தொங்கின இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஈடுபலியை மையமாக வைத்து அவருடைய பலியை மையமாக வைத்து வேதத்துல என்னென்ன வசனங்கள் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. சோ ஒவ்வொரு வசனத்திலையும் நீங்க வந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வசனத்துக்குள்ள சிலுவை இருக்கு, அந்த சிலுவையில தொங்கின கர்த்தராக இயேசு கிறிஸ்து இருப்பாரு, இயேசு கிறிஸ்துவனுடைய பலி அங்க இருக்கு. சோ இதுக்கு அப்புறம் பார்க்கும் போது எதற்காக பலி கொடுத்தார், யாருக்காக பலி கொடுத்தார், எவ்விதமாக அவர் பலி கொடுத்தார், பலி கொடுத்தது நிமித்தமாக என்னென்ன காரியங்கள் எல்லாம் அங்க நடந்தேறியது, இதை குறித்து அநேக விஷயங்கள் வந்து சகோதரன் பாடமா கொடுக்கிறார். ஆகவே ஒரே ஒரு சின்ன ஒரு வேண்டுதல் மாத்திரம் நம்ம மத்தியில் வைப்போம், என்னன்னா இங்க வசனங்கள் தான் அதிகமா இருக்கு. சோ அந்த வசனத்துல வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா நிதானமா வந்து அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம படிக்கும் போது நம்ம கண்டிப்பா அந்த விஷயங்கள் நம்ம புரிந்து கொள்ளலாம். இவ்விதமாக சகோதரன் நமக்கு பேசும் போது நம்முடைய கவனம் எதை நோக்கி இப்ப திரும்ப திருப்பணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சிலுவை, அந்த சிலுவையில தான் மையமான ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அங்க நடந்தே இருக்குது, அதை குறித்து தாங்க நமக்கு பாடமாக கொடுக்கிறார். பெரிய மாணவர்களே, இந்த சிலுவை மரணம் என்பது அநேக நூற்றாண்டுகளாக இந்த யூத ஜனங்கள் மத்தியில ஒரு தண்டனை கொடுக்கக்கூடிய, மரண தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக பயன்படுத்த வந்தது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் அநேக நூற்றாண்டுகள் அது அவிதமாக இருந்தாலும் கூட அதை பற்றின கவனம் அதிகமாக யாருக்கு இல்லை. எப்பதான் கவனம் வந்தது அப்படின்னு பார்க்கும் போது ஒரு மூணு பேரு, ஒரு மூணு பேருத்தினால இந்த சிலுவை வந்து சிலுவை பற்றின கவனம், எல்லா ஜனங்களுடைய கவனம் அந்த பக்கம் அங்க ஈர்க்கப்பட்டது, சிலுவையின் பக்கமாக ஈர்க்கப்பட்டதுன்னு சொல்லி சகோதரர் சொல்ற. அந்த மூன்று பேர் யாரு, யார் சொல்ற மூன்று பேர்? சரி நான் கேட்கிறேன், மூன்று பேர்ல ஒருத்தர், அப்ப மத்த ரெண்டு பேர், அதுதான் சொல்றேன், சிம்பிளா போச்சு. இங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த மூன்று பேரு அவங்கனால இந்த சிலுவை எல்லா ஜனங்கள் மத்தியிலையும் வந்து ஒரு கவனத்தை கொண்டு வந்ததுன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இருந்த போது நமக்கு அந்த மூன்று பேர்ல பிரதானமான ஒரு சிலுவை எது, மூன்று சிலுவைகள் இருந்தது, பிரதானமான சிலுவை அந்த நடுமத்தியத்துல இருந்த சிலுவை, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து தொங்கின அந்த சிலுவை. இங்கிலீஷ்ல புலம்போது ரொம்ப அழகா ஒரு பாடத்தை கொண்டு போறாரு. சோ இந்த மூன்று பேர்னால எல்லா உலகத்திலும் எல்லா ஜனங்களுடைய கவனம் அங்க ஈர்க்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, மையத்துல தொங்கின கர்த்தராக இயேசு கிறிஸ்து, ஏன் அப்படின்னா இங்க சொல்றாரு, த சன் ஆஃப் காட் கிரைஸ்ட் ஜீசஸ், தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து அந்த மையமான சிலுவையில தொங்குனதன் நிமித்தமாக உலக ஜனத்தினுடைய பார்வை அந்த சிலுவையின் பக்கமாக திரும்பியது. ஒருவேளை இன்னைக்கு நம்ம கேட்கலாம், எல்லா ஜனங்களுடைய பார்வைகள் அங்க திரும்பிடுச்சு அப்படின்னு பார்க்க இல்ல. ஆனா இவர் பேசுற பாயிண்ட் என்னன்னு பார்க்கும் போது, இந்த 1000 வருட அரசாட்சியினுடைய கடைசி நாள் சொல்றார். சோ அந்த நாள்ல இருந்து பார்க்கும் போது உலகத்துல இருக்கிற ஒட்டுமொத்த எல்லா ஜனத்தினுடைய பார்வை யார் பக்கம் தான் திரும்பும், கிறிஸ்து இயேசு பக்கம் திரும்பும். அது மாத்திரமல்ல, அவர் கொடுத்த அந்த ஈடுபலியின் பக்கமாக திரும்பும் அப்படிங்கறத என்ன அர்த்தம் எடுத்துக்கலாம்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவர் கொடுத்த ஈடுபலியை பற்றியும் இவர் தேவனுடைய குமாரன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பற்றியும் என்ன மகிமையில இருந்தார் அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும், அது மாத்திரமல்ல தன்னுடைய பலியை பரிபூர்ணமாக நிறைவேற்றும் நிமித்தமாக, மரணம் வரைக்கும் தன்னுடைய உண்மையை அவர் காண்பித்த நிமித்தமாக தேவன் மறுபடியும் அவரை எவ்விதமான ஒரு உன்னதமான நிலைக்கு கொண்டு போனார். இந்த நிலைகளெல்லாம், இந்த காரியங்கள் எல்லாம் குறித்து ஒவ்வொரு உலக மனுஷனும் கூட தெரிந்து கொள்ள போகிறாங்க, அதைத்தான் சொல்ற. சோ இவ்விதமாக நமக்கு பாடத்தை சொல்லுகிறார். அடுத்த ஒரு பாயிண்ட், ஒரு டாபிக் அவர் என்ன சொல்றான்னு பார்க்கும் போது, இந்த மைய சிலுவையில இயேசு என்ன பண்ணினார், மைய சிலுவையில தேவனுடைய குமாரன் என்ன காரியத்தை அங்க பண்ணினார், அதுக்கு ஒரு 4 பாயிண்ட் கொடுக்கிறார். முதல்ல சொல்லும் போது வசனம் மாத்திரம் நான் சொல்றேன், அதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். மார்க் எழுதும் சுவிசேஷம் 10:45, மார்க் 10:45, அநேகரை மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்காக இயேசு உலகத்திற்கு அங்க வந்தார். அது மாத்திரமல்ல, அந்த வசனத்துடைய முதல் பகுதி என்ன சொல்றது, ரொம்ப வித்தியாசமான ஒரு காரியம், ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படியாக அங்கே வந்திருக்கிறார் என்று சொல்லும். இந்த ஊழியம், இதை குறித்து இந்த சகோதரர் என்ன ஒரு பாயிண்ட் கொடுக்கிறாருன்னா, நான் இங்கிலீஷ்ல படிக்கிற ரொம்ப கிளியரா இருப்பாங்க, ஜீசஸ் டிட் நாட் லாஸ் ஹிஸ் லைஃப், தன்னுடைய ஜீவனை அவர் இழந்து போவதற்காக அங்க வரல, அதாவது தன்னுடைய ஜீவனை இழக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக அவங்க பேசல. அடுத்து என்ன சொல்றாருன்னா, பட் ஹி கேவ் இட் சொல்ற, விலாசம் புரிஞ்சுக்கணும். தன்னுடைய ஜீவனை வந்து அவர் இழந்து போகல. இப்ப நான் வந்து ஒரு பொருளை வச்சிருக்கிறேன் அப்படின்னா நான் இதை இழந்து போகிறேன்னா என்ன பண்ணிருக்கணும், நீ என்ன பண்ணிருக்கணும், இத வாங்கிருக்கணும் அல்லது பிடிங்கிருக்கணும். அப்ப நான் இழந்து போகிறேன் அர்த்தம். ஆனா நானா உங்களுக்கு கொடுக்கறதா இருந்துச்சுன்னா இழக்கிறது கிடையாது. இங்க சகோதர அருமையான ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காரு, என்னன்னா அவர் ஊழியம் கொள்ளும்படி அங்க வரல, ஊழியம் செய்யும்படியாக வந்தார். வாலியுன்னு சொல்ற அப்ப மனமும் வந்து தானாக முன் வந்து அந்த ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். அவர் இழந்து போகல, தன்னுடைய ஜீவனை தந்தார். இன்னொரு வசனம் இருக்கு சகோதர சகோதரில, நான் டைம் கிடைக்கும் போது உங்களுக்கு தரேன். நான் அந்த வசனம் ரொம்ப அருமையான வசனம், விவரமாக இந்த அர்த்தத்தை நேரடியாக சொல்லக்கூடிய வசனம். அது பார்க்கும் போது தன்னுடைய ஜீவனை அவர் தாமாக முன் வந்து தந்தார். இது எங்க அப்படின்னு பார்க்கும் போது அந்த மத்தியில் இருக்கிற அந்த சிலுவையில. முதல் பாயிண்ட் இங்க சொல்ற. இரண்டாவது என்னன்னு பார்க்கும் போது இன்னொரு வசனம் கூட நீங்க படிக்கலாம். இயேசு கிறிஸ்து அந்த மத்தியில இருக்கிற அந்த சிலுவையில பண்ணின இரண்டாவது விஷயம் என்ன அப்படி பார்க்கும் போது, யோவான் எழுதின சுவிசேஷம் 15:13 வசனம். இங்க சொல்லும் போது தன்னுடைய சிநேகிதனுக்காக ஒருவன் கொடுக்கிற அந்த ஜீவன் கொடுக்கிற அந்த அன்பை காட்டிலும் வேற எந்த விதத்திலும் அன்பு, வேற அன்பு இல்லை அப்படிங்கிற. சோ அந்த அன்பு ரொம்ப பியூர் லவ் சொல்லலாம். ஒரு உண்மையான அன்பை யார் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு பார்க்கும் போது ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுக்காக கொடுக்கிற அந்த விஷயம். ஓகே, அப்ப இயேசு கிறிஸ்து நமக்கு யார் அப்படின்னு பார்க்கும் போது தொடர்ந்து அந்த வசனம் அங்க கொடுக்கப்படுது. நீங்க படிக்கலாம். இப்ப எதுக்காக சொல்றான்னா, ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுக்கு தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறான், இதுதான் உண்மையான அன்பு சொல்றான். அப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்க? இப்ப நம்ம எல்லாம் இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கும்னு சொல்லும் போது அதையும் வந்து கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஒருவன் இந்த வசனம் சொல்லும் போது, ஒருவன் நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் நீங்கள் எப்படி இருப்பீங்க? இப்ப என்னுடைய நண்பர்களாக இருக்கிறீங்க, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறீங்க. அப்ப உங்களுக்காக நான் கொடுக்கக்கூடிய அன்பு அது எப்படி அன்பா இருக்குங்க? பியூர் லவ், உண்மையான சுத்தம் உள்ள ஒரு அன்பா இருக்கு. அடுத்த வசனம் பாருங்க, உங்களை நான் இனிமேல் வேலைக்காரன்னு சொல்றதில்ல. இந்த பாயிண்ட் சொல்லும் போது உங்களை வேலைக்காரன்னு சொல்றதில்ல. ஏன்னா நீங்க எப்படி என்ன ஆயிட்டீங்க, என்னுடைய சிநேகிதர் ஆயிட்டீங்க. வசனம் படிக்கலாம். இங்க பாருங்க, எஜமான் தன்னுடைய ஊழியக்கார இடத்துல என்னதான் பண்ணுவார், ஊழியம் தான் வாங்குவார், வேலை தான் வாங்குவார். ஆனா நண்பர்கள் மத்தியில வேலை செஞ்சு கொடுக்கலாம், ஹெல்ப் பண்ணலாம், ஆனா அது வேலையா ஊழியமான்னு பார்க்கும்போது இல்லை. அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் மனமும் வந்து ரொம்ப சந்தோஷத்தோட ஒரு அன்போட கூட தன்னுடைய வேலைகளை பரிமாறிக்கொள்வது, அந்த வேலையில உள்ள இருக்கிற அந்த அன்பை பரிமாறிக்கொள்வது அந்த விஷயம். ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, எஜமான் ஊழியக்காரன் வேலை வாங்குவான், ஆனா நண்பர்களை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது எந்த ஒரு காரியத்தையுமே என்ன பண்ணிக்கல, ஒழித்து மறைத்து வைத்துக் கொள்கிறது. அந்த வசனத்தின் கடைசி பகுதியில் பார்க்கும் போது, ஏனெனில் என் பிதாவின் இடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கிறேன், அறிவித்திருக்கிறேன். இப்ப இன்னைக்கு நமக்கு நடைமுறையில் இருக்கிறது தானே. அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கும் போது மிஸ்டோ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் நீ எல்லாமே நீ என்ன பண்ணிக்கல, ஷேர் பண்ணிக்குவ உண்டா இல்லையா? அப்ப டீச்சர்ஸ் ஷேர் பண்ணிக்க முடியாது, அப்பா அம்மாட்ட சில விஷயங்கள் தான், அண்ணன் தம்பிட்ட அக்கா தங்கச்சிட்ட கொஞ்சம் காரியங்கள் தான். ஆனா நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ்ட என்ன பண்ணுவோம், நம்முடைய நண்பர்கள்ட்ட நிறைய காரியங்கள், நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஷேர் பண்ணிக்கிறோம். அது நமக்கு தெரிந்த ஒரு அனுபவமான உண்மை தான். அந்த விதத்துல கர்த்தருங்க சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்க, ஒரு விஷயம் உண்மையான அன்பு நான் உங்க மேல வைத்திருக்கிறேன். யார் என்னுடைய கற்பனையில கை கொள்றாங்களோ அவங்க என்னுடைய சிநேகிதரா இருக்காங்க. அது மாத்திரமல்ல, என்னுடைய சிநேகிதருக்கு நான் ஒன்றையும் மறைக்கிறது இல்லை. ஏன்னா என்னுடைய பிதா என்னிடத்துல என்ன பண்ற, ஒன்னும் மறைக்கல. அவர்கிட்ட கற்றுக்கொண்ட கேட்டுக்கொண்ட எல்லா விஷயங்களையும் நான் உங்களுக்கு என்ன பண்றேன்னா, நான் பகிர்ந்து கொள்கிறேன். ரெண்டாவது பாயிண்ட் பிரதர் என்ன சொல்றாருன்னா, இயேசு தன்னுடைய உண்மையான மிக உன்னதமான அன்பை இந்த மத்திய சிலுவையில தான் அவர் வந்து ப்ரூஃப் பண்ணார். அங்க உறுதிப்படுத்திருக்கிறார், தன்னுடைய சிநேகிதர்களுக்கு நான் எதையும் மறைக்கிறது இல்ல, என்னுடைய அன்பை முழுவதுமாக அவங்களுக்கு நான் கொடுக்கிறேன். சோ அவருடைய அன்பை முழுவதுமாக பரிமாறி கொள்கிற அந்த விஷயத்தை எங்க உறுதி செய்திருக்கிறார் பிரியமானவர்களே? நமக்கிட்ட அவருடைய அன்பை முழுமையாக அவர் பகிர்ந்து கொள்கிறார் அப்படிங்கிற விஷயத்த எங்க உறுதி பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, இந்த மத்தியில இருக்கிற இந்த சிலுவையில அவர் வந்து அது உறுதி பண்ணிருக்கார். இது இரண்டாவது பாயிண்ட் சொல்றாரு. மூன்றாவது விஷயம் பார்க்கும் போது, யோவான் 12:32 12:32 யோவான். அப்ப இங்க நமக்கு தெரியும் அந்த வசனத்தை குறித்து, நான் பூமியில இருந்து சிலுவையில உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லா ஜனத்தையும், உலகத்தில் இருக்க எல்லா ஜனத்தையும் என்ன பண்ணுவாங்க, என்னிடத்தில் நான் இழுத்துக் கொள்ளுவேன். இங்க அவருக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு பாயிண்ட் மாத்திரம் கொடுத்திருக்கிறாரு, என்னன்னு பார்க்கும் போது, இயேசு கிறிஸ்து பூமியில இருந்து இந்த மண்ணில இருந்து சிலுவையில உயர்த்தப்பட்டிருக்கும் போது, இந்த மண்ணில மண்ணா இருக்கிற மனுஷன் வந்து பிதாவாகிய தேவனுக்கு நேராக என்ன பண்ணுவார்கள், ஒவ்வொரு மனுஷனும் உயர்த்தப்படுவார், உயர்த்தப்படுவார். இது சத்தியத்திலும் சத்தியம், உண்மையிலும் உண்மையும். இன்றைக்கு நாள் என்றைக்காவது ஒரு நாள் கடைசி நாள்ல இயேசு கிறிஸ்து அந்த கொடுத்த அந்த பலியின் நிமித்தமாக இந்த மண்ணா இருக்கிற இந்த மனுஷன் பிதாவுடைய சமூகத்திற்கு நேராக, அவருடைய முகத்திற்கு நேராக என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு மனுஷனும் அங்கே தன்னுடைய நிலையில இருந்து உயர்த்தப்படுவாங்க. அது என்னென்ன நிலைகள் பின்னாடி பார்க்கலாம், நமக்கு தெரிந்த விஷயங்கள். இது மூன்றாவது ஒரு பாயிண்ட் சொல்றாரு. நான்காவது ஒரு காரியம் சொல்லும் போது, எபிரேயர் எழுத நிருபம் 2:9, எபிரேயர் 2:9 போதும் போதும். இங்க இந்த வசனத்தில் பார்க்கும் போது, இயேசு கிறிஸ்து இந்த மத்திய சிலுவையில இன்னொரு விஷயத்தை அவர் என்ன என்ன ஒரு காரியத்தை அவர் பண்ணி முடித்தார் அப்படின்னு பார்க்கும் போது, ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் பூமியில பிறந்த ஒவ்வொரு மனிதருக்காகவும் அவர் மரணத்தை என்ன பண்ணியிருக்காரு, ருசி பார்த்திருக்காரு. ஒரு வகையில பார்க்கும் போது இதெல்லாம் வந்து அவருக்கு அனாவசியமான விஷயங்கள், தேவையில்லாத காரியங்கள் கூட நம்ம சொல்லலாம். ஆனாலும் கூட எவ்வளவுக்கு எவ்வளவு தன்னை தாழ்த்தி மனுஷனுடைய அந்த பாவம், அந்த பாவத்தினாலே அவர் பெற்றுக்கொண்ட பரிசாகி அந்த மரணத்தினுடைய கொடுமை எவ்விதமாக இருக்கும், அதனுடைய ஆழம் எவ்விதமாக இருக்குங்கிற காரியத்தை தானும் உணர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரே காரியத்திற்காக இந்த பிரதர் சொல்லும் போது, இவர் மரணத்தையும் கூட, ஒவ்வொரு மனுஷனுடைய மரணத்தையும் கூட, ஒவ்வொரு மனுஷனுக்காக அவர் என்ன பண்ணார்னா, ருசி பார்த்தார். மத்தியில இருக்கிற சிலுவையில கிறிஸ்து செய்த நான்காவது ஒரு காரியம் பிரியமானவர். சிம்பிளா இந்த பாயிண்ட்ஸ் முடிச்சு வைக்கிறாரு. அடுத்த பகுதிக்கு சகோதரர் நம்மை கூட்டிக் கொண்டு போகும்போது என்ன சொல்றாருன்னா, இந்த சிலுவை அல்லது சிலுவை மரணம் ஏதோ திடீர்னு ஒரு ஒரு ஆக்சிடென்டலா, ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம நடந்த ஒரு விஷயம் கிடையாது. நமக்கு தெரியும் இது தேவனுடைய திட்டத்துல முன்னாகவே இருந்த ஒரு காரியம். நமக்கு தேவனுடைய திட்டத்துல முன்னதாகவே இருந்த ஒரு விஷயம் தான். சரி, தேவனுடைய திட்டத்துல இந்த சிலுவை ரொம்ப அவசியமா, சிலுவை ரொம்ப அவசியமா? இதுக்கு முந்தின பகுதியில பார்க்கும் போது சிலுவையில இயேசு என்ன பண்ணினார், நான்கு காரியத்தை பார்த்தோம். இப்ப அப்படி இயேசு கிறிஸ்து நிறைவேற்றின காரியங்கள் சிலுவையில் நடந்தது, அந்த சிலுவை தேவனுடைய திட்டத்துல அவசியமா இருக்குதா? இவ்விதமாகத்தான் அவர் சிலுவையில வந்து மரணிக்கணுமா, தன் ஜீவனை கொடுக்கணுமா, பலியை கொடுக்கணுமா? அப்படி ஒரு கேள்வி கேட்கும் போது, இந்த சிலுவை எதற்காக கொடுக்கப்பட்டது? இதற்கும் வசனங்களை கொடுத்திருக்கிறாங்க. வசனத்தை நம்ம பார்த்துட்டு நம்ம கடந்து போலாம். முதல் வசனம் பார்க்கும் போது, ரோமருக்கு எழுத நிருபம் 3:23 3:23 ரோமர். இங்க பார்க்க போது சிலுவை எதற்காக தேவனுடைய திட்டத்துல அங்க நிறுத்தி வைக்கப்பட்டது, அங்க திட்டமிடப்பட்டதுன்னு பார்க்கும் போது, இங்க வசனம் கொடுக்கிறாரு என்ன பண்ணாங்க எல்லா ஜனங்களும். வசனம் என்ன சொல்லுது, எல்லா ஜனங்களும் என்ன பண்ணாங்க, பாவம் செய்து. அதுதான் விஷயம். அப்ப பாவம் செய்தாங்க, நமக்கு தெரிந்த விஷயம் தான். ஆதிப்புதா ஆதாம் பாவம் செய்தார், உண்மைதான். அடுத்த வார்த்தையை சொல்லும் போது, தேவனுடைய மகிமையை அற்றவர்கள், அதை இழந்து போன இந்த மனுஷங்க சொல்லி அவங்க சொல்றாங்க. தேவ மகிமை அற்றவர்களாக மாறினாங்க இந்த மனுஷங்க பாவத்தின் மூலமாக. அப்ப தேவன் கொடுத்த அந்த மகிமை என்னன்னு பார்க்கும் போது, நமக்கு தெரியும் மனுஷன் தேவ தூதரிலும் சற்று சிறியனா. அப்ப சிறியவனா இருக்கிற அந்த மனுஷனுக்கு கூட ஒரு மகிமை உண்டு, ஒரு மகிமை உண்டு. தேவனுடைய அவருடைய திட்டத்துல இந்த மனுஷனுக்கு கூட ஒரு மகிமை உண்டு. இந்த மகிமை எது வரைக்கும் தான் இருந்துன்னு பார்க்கும் போது, பாவத்துல விழுகிற வரைக்கும். இப்ப பாவத்துல எந்த நேரத்துல அவர் விழுந்து போனாரோ அதுல இருந்து தன்னுடைய மகிமை அவர் இழந்தார். தேவனுடைய பார்வையில அவருக்கு உண்டான அந்த நிலையை அவர் இழந்து போனார். இங்க சொல்லும் போது, அவங்க பாவம் செஞ்சிட்டாங்க, மகிமை இழந்து போயிட்டாங்க. இதற்காக தேவன் தன்னுடைய திட்டத்துல ஒரு சிலுவையை வந்து உண்டு பண்ணினாராம். கேட்கும் போது அல்லது படிக்கும் போது ரொம்ப சிம்பிள் பாயிண்டா இருக்கலாம், ஆனா உட்கார்ந்து நம்ம தியானம் பண்ணும்போது ரொம்ப ஆழமான விஷயங்களை கூட்டிட்டு போறேன். வேறு விதத்துல எவ்விதத்திலேயுமா கூட என்ன பண்ணிருக்கலாம், அவர் மரித்து போயிருக்கலாம், தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கலாம், ஆனா எல்லாவற்றையும் விட்டுட்டு அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு சிலுவையை தன்னுடைய திட்டத்துல அவர் கொண்டு வருகிறார் அப்படின்னு பார்க்கும் போது, இந்த காரியம் அவர் சிலுவையில எவ்விதமாக அவர் மரித்து போனார் அப்படின்னு வருஷ வருஷம் நம்ம தியானம் பண்ணிட்டு வரோம். அந்த அளவுக்கு நம்ம போறது கிடையாது. முதல் பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, பிகாஸ் ஆஃப் த சின்ஸ் ஆஃப் ஆல் மென் சொல்ற, எல்லா மனுஷங்க செய்த பாவங்களுக்காக ஒரு சிலுவை அங்க உண்டாக்கப்பட்டது. முதல் பாயிண்ட். இரண்டாவது ஒரு வசனம் படிக்கலாம், எபிரேயர்கள் எழுதின நிருபம் 9 அதிகாரம் 25-26. பிரியமானவர்களே, இந்த வசனத்துல பார்க்கும் போது ஒரு நிழலான ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான். அப்ப ஆசிரியப்பு கூடாதுல பிரதான ஆசாரியன் அவர் என்ன பண்றாருன்னா, வருஷந்தோறும் ஜனங்களுடைய பாவத்தை நிவர்த்தி பண்றதுக்காக அவர் அங்க உள்ள போகிறார், வழிகளை செலுத்துகிறார், ரத்தத்தின் மூலமாக எல்லாருடைய பாவத்தையும் என்ன பண்றார், நிழலாக அவர் கழுவுகிறார், பரிசுத்தப்படுத்துகிறார். வருஷந்தோறும் பிரதான ஆசாரியன் போகிறத போல இவர் போகல, அவர் அநேக தரம் தம்மை பலியிடம் படிக்க பிரவேசிக்கவில்லை. 26 வசனம் படிக்கலாம். இந்த 2 வசனங்கள்ல சகோதரி என்னதான் சொல்ல ஒரு முயற்சி பண்றான்னு பார்க்கும் போது, இயேசு கிறிஸ்து ஒரே நேரத்தில் அல்லது ஒரே விதமான அந்த பலியை மாத்திரம் தான், ஒரே தரம் தான் அந்த பலியை என்ன பண்றாருன்னா அவர் அங்க நிறைவேற்றி வைக்கிறார். சோ அதுவே முதலுமாக இருந்து அதே முடிவா இருந்தது. என்ன பாயிண்ட் கொடுக்கிறாருன்னா, ஏன் இந்த சிலுவை இங்க கொடுக்கப்பட்டதுன்னா, பிகாஸ் ஆஃப் த நீட் ஃபார் எ பெர்ஃபெக்ட் சாக்ரிஃபைஸ், ஒரு பரிபூர்ணமான ஒரு பலியை கொடுக்கணும் இந்த ஜனங்களுக்காக. முதல் பார்த்தோம், பாவமுள்ள ஜனங்கள் அங்க தேவனுடைய மகிமை எழுந்து போனாங்க, அவங்களை மறுபடியும் மீட்டெடுக்கிறதுக்கு இந்த 2 வசனத்தை பார்க்கும் போது இயேசு கிறிஸ்து அவசியம் ஒரு பரிபூர்ணமான பலியை அங்க கொடுத்தே ஆகணும். இது தேவனுடைய திட்டத்தில் இருந்ததுனால இங்க மறுபடியும் சொல்றாரு, அதற்காகவே ஒரு சிலுவை தேவனுடைய திட்டத்தில் அங்க உருவாக்கப்பட்டது சொல்லி சொல்றாரு. இது 2 காரியம் பிரியமானவர்களே. 3 ஒரு விஷயம் என்னன்னு பார்க்கும் போது, அப்போஸ்தலர் பவுல் கொலோசியர்களது நிருபத்தில் 19 19-20 வசனம் படிக்கலாம். இப்ப பார்க்கும் போது இயேசு கிறிஸ்து ஒரு பலியை கொடுத்துட்டாரு, அதுக்கப்புறம் நடந்த விஷயங்களை குறித்து இங்க பேசுறார் பவுல். சொல்லும் போது 19 வசனம் பார்க்கும் போது, சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருந்தது இருக்கிறது. எப்போ அப்படின்னு பார்க்கும் போது, எப்போ ஒரு பரிபூர்ணமான பலியை அங்க கொடுத்தாரு, தன்னுடைய பலியை பூர்ணமாக நிறைவேற்றினாரோ அப்பொழுது அவருக்குள்ள எல்லாவித பரிபூர்ணமும், எல்லா விஷயங்களும் என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த வசனம் அவர் பேசுறார். அப்ப எல்லா காரியத்திற்கு கொடுத்து உண்டான அந்த பரிபூரணம் என்னாச்சுன்னா, அவருக்குள்ள வந்துருச்சு, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு. இப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அந்த பரிபூரணம், இதை வைத்துக் கொண்டுதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, எல்லா காரியத்தையும் எதற்காக அவர் பலி கொடுத்தாரோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்றாருன்னா, பரிபூரணப்படுத்துகிறார். நமக்கு தெரியும், ஏற்கனவே இந்த பரிபூர்ணம் பரிபூர்ணம் பத்தி பேசும்போது நம்ம நிறைய பாயிண்ட்ஸ் பார்த்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பரிபூர்ணம் இருந்தது, பரிபூர்ண மனுஷனா தான் வந்திருந்தார் உலகத்துக்கு. அப்ப அவருடைய பலி கூட இப்படிதான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, பரிபூர்ணமாக தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது முந்தின வசனம் பார்த்திருக்கமே, பரிபூர்ணமாக தான் பலியை கூட கொடுத்திருக்காரு தேவனுடைய சமூகத்தில், பரிபூர்ணமாக அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனா தன்னுடைய பலியை பரிபூர்ணமாக நிறைவேற்றதுனால எல்லா பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமா இருந்தது. அங்க அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், அடுத்தது என்ன பண்ணார் இந்த பரிபூர்ணம் வைத்துக் கொண்டு. வசனம் படிக்கலாம், 20 வசனம். முதல்ல என்ன பண்றார் அப்படின்னா, சமாதானத்தை அங்க உண்டாக்குகிறார். சமாதானம் யாருக்கு யாருக்கு, நீங்க வசனம் படிக்கலாம் தொடர்ந்து. பிரியமானவர்களே, இங்க சொல்லும் போது முதல்ல அவர் தன்னுடைய பரிபூர்ணமான பலி நிமித்தமாக அவர் சமாதானத்தை அங்க உண்டு பண்ணுகிறார், ஒரு விஷயம். அடுத்தது இங்க சொல்லும் போது, பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு என்ன பண்ணிருக்காருன்னா, ஒப்புரவாக்கி கொண்டிருக்கிறார். பூலோகத்தில் என்ன விஷயங்கள் இருந்தது, அப்ப சமாதானம் முதல்ல கொடுத்துட்டாரு. அப்ப சமாதானம் இல்லைன்னா அதுக்கு என்ன காரணமா இருக்கும், நானும் சகோதரனும் வந்து சமாதானமா இல்லை அப்படின்னா என்ன சொல்லலாம், ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, ஏதோ கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, எனக்கு அவருக்கு பிரச்சனை இருக்கு. அதே போல தேவனுடைய திட்டத்துல சமாதானம் இல்லை அப்படின்னு பார்க்கும் போது, உண்மையாகவே தேவன் என்ன நோக்கத்திற்காக மனுஷனை அவங்க சிருஷித்தாரோ அந்த நோக்கத்திலிருந்து மனுஷன் எந்த நேரத்தில் தவறி போகும் போது கண்டிப்பாக என்ன இல்ல அங்க, அதுக்காக தேவனும் மனுஷன் சண்டை போட்டுக்கிட்டாங்களா அப்படின்னு இல்ல. மனசுக்கு சங்கடமா இருந்தா கூட, மனக்கசப்பு இருந்தா கூட, வருத்தங்கள் இருந்தா கூட, அங்க என்ன இல்லைங்க, சமாதானம் இல்ல, சந்தோஷம் அங்க நிச்சயமாக கிடையாது. நிச்சயமாகவே எப்போ ஆதாம் வந்து பாவத்தை அங்க செய்தாரோ, கீழ்படியாமல் போனாரோ, அப்பொழுதே தேவனுடைய மனதுல என்ன ஏற்பட்டிருக்கும், என்ன ஏற்பட்டிருக்கும், வசனத்தின்படி சொல்லுங்க, சமாதான குறைச்சல் கண்டிப்பா இருக்கு. அவருக்குன்னு ஒரு ஒரு சிந்தை இருக்கு, அதுல சந்தோஷம் சமாதானம். அப்ப எவ்விதமாக மனுஷனை சிருஷ்டிக்கும் போது பரிபூர்ணமாய் சிருஷ்டிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசனை பண்ணாரோ, அவர் வந்து சந்தோஷப்பட்டார். அப்ப மிகுந்த சந்தோஷத்துல அவர் இருந்தார். ஆனா மனிதன் அந்த திட்டத்திலிருந்து விலகி போகும்போது கண்டிப்பாக அந்த சந்தோஷத்தை தேவன் கூட என்ன பண்ணிருக்காருன்னா இழந்து போயிருக்கார். ஆனா இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ணமான பலியை இங்க கொடுத்ததுனால மனுஷங்களுக்கு மாத்திரம் அங்க கொடுத்தது கிடையாது. அந்த சமானத்தை உண்டு பண்றார். எப்படின்னா மனுஷங்களுக்கு மாத்திரம் கிடையாது, தேவனுக்கும் தேவனுக்கும் மனுஷனுக்கும் உண்ட அந்த விஷயங்களை காரியங்களை வந்து அவர் என்ன ஒப்புரவாக்குகிறார். சொல்றாரு முதல் பூலோகத்தில் உள்ளவைகள் அங்க என்ன பண்றாருன்னா அவருக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளார். சோ அவர் மூலமாக பூலோகத்தில் வந்து பூலோகத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் ஒப்புரவாகி கொண்டது. அப்படின்னா ஒப்புரவாகிறது என்னங்க, சுத்த தமிழ் சிம்பிள் தமிழ் என்ன சொல்லலாம், ஒப்புரவாகிறதுனா நானே பிறகு சண்டை போட்டுக்கிட்டோம் ஆனா வந்து ஒரு சமாளம் உண்டாயிடுச்சு அப்படின்னா செட் ஆயிடுது. அந்த மைண்ட் செட்டப் சொல்றாங்களா அது செட் ஆயிடுது. போயிட்டு பிரதர் கை கொடுத்துட்டு ஆனா அதுக்கப்புறம் உண்மையான அன்போட உண்மையான தாகத்தோட உண்மையான அந்த சமாதானத்தோட நாங்கள் ஒருவரை பரிந்து பரிமாறி கொள்கிற இந்த காரியம் நாங்கள் நடந்து கொள்கிற அந்த நடைமுறைகள் ஒப்புரவாகிற விஷயம் சிந்தைக்கும் சிந்தைக்கு என்ன பண்றதுங்க செட் ஆகிற விஷயம் சமாதானத்தை உண்டு பண்றாரு. பூலோகத்தில் இருந்த எல்லா காரியங்களும் தேவனுக்கு என்ன பண்றாருன்னா இங்க ஒப்புரவாகி கொண்டிருக்கிறார் தன்னுடைய பரிபூர்ணமான பலி நிமித்தமாக இயேசு கிறிஸ்து. பூலோகத்துல யாரெல்லாம் தேவன் கூட பிரச்சனை இருந்தாங்க, மனுஷங்க மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. சோ இவருடைய பரிபூர்ணமான பலி நிமித்தமாக தேவனுக்கு என்ன பண்றாருன்னா அவர் சமானத்தை அங்க உண்டு பண்ணுறார், ஜனங்களுக்கு சமானத்தை உண்டு பண்ணுறார், ரெண்டு பேரத்தையும் ஒப்புரவாக்குகிறார். ஒன்று இரண்டாவது சொல்லும் சொல்றாருன்னா பரலோகத்தில் உள்ளவைகளையும் அது கூட என்ன பண்றாரு ஒப்புரவாக்கி கொண்டிருக்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியும், யாரா படிச்சிருக்கீங்க இந்த பாயிண்ட், உலோகத்தில் இருக்கிறவங்கள தேவனுக்கு என்ன பண்றாருன்னா ஒப்புரவாக்குகிறார். அப்ப பரலோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் என்ன பண்றாருன்னா சமானத்தை உண்டு பண்ணுகிறார். அதே போல அங்க கூட தேவனோடு கூட அங்க ஒப்புரவாக வைக்கிறார். இவருடைய பரிபூர்ணமான பலி நிமித்தமாக யாரு சிஸ்டர் கரெக்டா சொல்லிருக்கா, கமெண்ட்ஸ்ல போய் பார்த்தா ஃபாலன் ஏஞ்சல்ஸ் சொல்றாங்க, விழுந்து போன தூதர்கள். ஆனா அடுத்தது அவர் என்ன சொல்றாருன்னா இது வந்து எந்த விதத்துல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுன்னு தெரியல, பிரதர்ஸ்ல எழுதுறாரு, எந்த விதத்துல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுன்னு தெரியல, ஆனா இவ்விதமாக இருக்கும் சொல்ற. அப்ப அந்த மண்டலத்துல வான மண்டலத்தில் இருக்கிற இந்த விழுந்து போன தூதர்கள் அவர்களையும் கூட என்ன பண்றாருன்னா தேவனுடைய திட்டத்துல அவரோடு கூட ஒப்புரவாக வைக்கிறார். ஏன்னா ஒட்டுமொத்த தேவனுடைய திட்டத்துல இவங்களும் நிச்சயமாக இருக்கிறாங்க, விழுந்து போன தூதர்கள், அதாவது தூதர்கள் இருக்கிறாங்க, அதுல இருந்து விழுந்து போனவர்கள் தான் இந்த தூதர்கள் நம்ம சொல்றோம். ஆனா பிரதர்ஸ்ல சொல்லும் போது இயேசு கிறிஸ்துனுடைய பரிபூர்ணமான பலி அவருடைய ரத்தம் எந்த அளவுக்கு தூதர்களுக்கு அது பயன்படுகிறது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறார். அந்த பாயிண்ட் அதோட நிறுத்துறாரு. ஆனா இங்க சொல்லும் போது ஃபாலன் ஏஞ்சல்ஸ் அவர் சொல்லி வச்சிருக்கிறார். சோ இவ்விதமாக பார்க்கும் போது பூலோகத்தில் உள்ளவர்கள் பரலோகத்தில் உள்ளவர்கள் யாவும் அவர் மூலமா அவர் என்ன பண்றாரா தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளுகிறார். அதுல அவருக்கு என்ன இருந்துச்சு ரொம்ப பிரியம் இருந்ததுன்னு சொல்லி அங்க சொல்லுகிறதா பார்க்கணும். சோ இவ்விதமாக சொல்லும் போது மூன்றாவது பாயிண்ட் இங்க பார்த்திருக்கோம். நான்காவது ஒரு விஷயம் எதற்காக இந்த சிலுவை பார்க்கும் போது யோவான் எழுத சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் 16-17 வசனங்கள் நம்ம படிக்கலாம். நமக்கு தெரிந்த விஷயங்கள் தான், இந்த முதல் வசனத்தில் நம்ம பார்க்கும் போது தன்னுடைய குமாரனை உலகத்திற்காக கொடுத்திருக்கிறார். அந்த குமாரனை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க கெட்டு போகாம என்ன அடையணுமா, நித்திய ஜீவனை அங்க அடைந்து கொள்ளும். சோ போதுமா இந்த வசனத்தினுடைய மீனிங் அல்லது வந்து அதனுடைய அர்த்தம் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும் போது இவ்விதமாக தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் அவரை பாராமல் அவரை கொடுத்து அவருடைய ஈடுபல் நிமித்தமாக யாரெல்லாம் அவங்களை விசுவாசிக்கிறாங்களோ அந்த விசுவாசத்தின் பொருட்டு அடுத்ததா கடைசி அந்த பைனலா அந்த பாயிண்ட் சொல்றாரு, இப்படியாக இவ்வளவாய் உலகத்துல தேவன் அன்பு கூர்ந்தார். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், அன்பு கூடுகிறார். அன்பு கூர்ந்தது நிமித்தமாகத்தான் உலக ஜனத்தின் மேல அவர் அன்பு வைத்தது நிமித்தமாகத்தான் தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அங்க உலகத்திற்காக உலக ஜனத்திற்காக நமக்காக அங்க கொடுத்திருக்கிறார். நான்காவது மிக முக்கியமான பாயிண்ட் சொல்றாரு, 17 வசனம் படிக்கலாம். அதுலயே அப்ப தேவன் எதுக்காக குமாரனை உலகத்திற்கு அனுப்பிச்சார்னு பார்க்கும் போது ஜட்ஜ்மெண்ட் அங்க கொடுக்கிறது கிடையாது. ஆனா மாறாக படிக்கலாம், அப்ப எதற்காக இந்த உலக ஜனத்தின் மேல அனுபவித்திருக்கிறார் அப்படின்னா இந்த உலக ஜனத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் என்ன பண்ணணும், ரட்சிக்கப்படணும். சோ அவங்க ரட்சிப்பின் மேல இவருக்கு மிகுந்த அக்கறை ஆர்வம் இருந்தது. அவங்க ரட்சிக்கப்படணும், மீண்டுமாக தன்னுடைய மகிமையுள்ள நிலைக்கு அவங்க திரும்ப ரிட்டர்ன் வரணும். அதற்காக தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அங்க கொடுத்திருக்காரு. கொடுத்தது நிமித்தமாக அவருடைய அன்பு எவ்வளவு அதிகமாக இருக்கு, இவ்வளவாய் தன்னுடைய அன்பை அவங்க ஜனங்களுக்கு கொடுத்தான்னு சொல்லி வசனம் அவங்க சொல்லுவோம். நாலாவது பாண்டிங்க என்ன சொல்லப்படுதுன்னா, தேவனுடைய உன்னதமான அன்பு, அதாவது மனு குலத்திற்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த அன்பை குறித்து இங்க சொல்கிறார். அதற்காக என்ன தெரியுமா பண்ணாரு, இந்த சிலுவையை தன்னுடைய திட்டத்தில் உருவாக்கி வைத்திருக்காரு. இது நான்காவது பாயிண்டா இங்க சொல்லுகிறார். ஐந்தாவது ஒரு விஷயம் இங்க என்ன சொல்றான்னு பார்க்கலாம். ஒன்று தீமோத்தேயு இரண்டாம் அதிகாரம் 5:6, ஒன்று தீமோத்தேயு 2:5-6. அப்ப இந்த இரண்டு வசனங்கள்ல வைத்து பிரதர் நமக்கு என்ன சொல்றாருன்னு ஒரு பாயிண்ட், ஏற்கனவே சொன்னோம் பரிபூர்ணமான பலியை அவர் கொடுத்துட்டாரு. ஆனா இங்க சொல்லும் போது விசேஷ விதமாக அந்த பலிக்கு இன்னொரு பெயர் கொடுக்கிறார். அது என்ன பலி, என்ன பலி? மீட்கும் பொருள். அதுக்கு இன்னொரு பேர் நம்ம வச்சிருக்கோம், ஈடு பலி. நம்ம சொல்றோம் ரேங்சம் இங்கிலீஷ் சொல்றோம். சோ ஈடு பலி சொல்றாரு. அங்க சொல்லும் போது பரிபூர்ணமான பலி, இயேசு கொடுத்தது பரிபூர்ணமான பலி தான், அதுல குறைவு கிடையாது. ஆனா அந்த பலியை எடுத்து என்ன காரியத்திற்காக பயன்படுத்துறாங்களோ அதுக்கு இன்னொரு பேர் அங்க வச்சிருக்கிறார். மனுஷனுடைய அந்த ஜீவனுக்கு ஈடாக கொடுத்த அந்த பலி சொல்றார். அப்ப நம்ம அதை பிரித்து பார்த்துக்கணும். பரிபூர்ணமான பலி, இயேசு கிறிஸ்து கொடுத்த பலி பரிபூர்ணம். ஆமா, பரிபூர்ணமான பலி தான். ஆனா அது யாருக்காக எதற்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும் போது அங்க அழகான வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு, ஈடு பலி, ரேன்சம் பிரைஸ் அங்க சொல்லணும். அப்ப மனுஷனுக்காக, அவனுடைய மீட்புக்காக, அவனுடைய ரட்சிப்புக்காக, அவனுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஜீவனுக்காக இயேசு கொடுத்த அந்த பரிபூர்ணமான பலி என்ன பலி அப்படின்னு பார்க்கும்போது அது ஈடு பலி சகோதரன் சகோதரிகளே சொல்றேன். ஐந்தாவது பாயிண்ட் சொல்லும் போது ஒரு ஈடு பலியை, மனுஷனை மீட்பதற்காக இயேசு கிறிஸ்து ஒரு பலியை கொடுக்கணும், ஒரு ஈடாக ஒரு பலியை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே காரியத்திற்காக என்னன்னா, அவருடைய திட்டத்துல, தேவனுடைய திட்டத்துல ஒரு சிலுவை அங்க உருவாக்கப்பட்டது. இந்த சிலுவை மூலத்தான் இயேசு என்ன பண்ணா, மனுஷனை பாவத்திலிருந்து எடுத்து அவங்களை மகிமை கொடுக்கணும். அதே போல இந்த சிலுவை மூலமா தான் இந்த பூலோகத்தில் இருக்கிறவங்களுக்கு, அதே போல அங்க பரலோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு சமானத்தை உண்டு பண்ணி அவர் இருவரையும் தேவனுக்கு ஒப்புரவாக வைக்கிறோம். இங்க சொல்லும் போது இந்த இழந்து போன இந்த ஜீவனை, இந்த மனுஷன் இழந்து போனான், அதற்காக ஈடாக கிறிஸ்து ஒரு பலியை கொடுக்கும். இதுக்காகத்தான் ஒரு சிலுவை உண்டு பண்ணினார்னு சொல்லி அங்க முடித்து வைக்கிறார். இது இரண்டாவது பாகம் நம்ம நிறைவு செய்கிறோம். மூன்றாவது, இந்த மத்திய சிலுவையில என்னென்ன விஷயங்கள் நடந்தது, அதுதான் என்னென்ன காரியங்கள் இப்ப இதுவரைக்கும் பார்த்தது. இயேசு என்ன பண்ணினார் ஒன்னு பார்த்துட்டோம், சிம்பிளா முதல் பாகத்துல பார்த்துட்டோம். இரண்டாவது பாகத்துல நம்ம பார்த்தது என்னன்னா, இந்த சிலுவையில மத்திய சிலுவை ஏன் அங்க உருவாக்கப்பட்டுச்சு, தேவனுடைய திட்டத்துல ஏன் அந்த சிலுவை இருந்தது, அவனுடைய காரியங்கள் என்ன பார்த்திருக்கோம். இந்த மூன்றாவது பகுதியில பார்க்கும் போது இந்த சிலுவையில, இயேசு தொங்க இந்த சிலுவையில என்ன விஷயங்கள் அங்க நடந்தது, அதனுடைய காரியங்கள் என்ன, அதை குறித்து நம்ம பார்க்கலாம். முதல் வசனம், இதுக்கும் வசனம் தான் இருக்கு. வசனத்தை நம்ம ரொம்ப க்ளோஸா ஃபாலோ பண்ணோம்னா அதுக்குண்டான அர்த்தம் நமக்கு கிடைக்கும். தெரிந்த வசனங்கள் தான் அதிகமா நமக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த முதல் வசனம் பார்க்கும் போது அப்போஸ்தலர் பவுல் முதல் கொரிந்தியர் நிருபத்தில் 15 அதிகாரம் வசனம் 3-4 படிக்கலாம். இந்த இரண்டு வசனங்கள் சொல்லும் போது என்ன ஒரு காரியத்திற்காக சொல்லப்படுது, அல்லது என்ன விஷயம் இதுல இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். இப்ப எல்லாரும் வந்து நம்ம வந்து சத்தியத்தை நமக்கு தெரியாது, நம்மளா கிறிஸ்தவங்க இல்ல அப்படின்னு நீங்க மனசுல வச்சுக்கோங்க. தேவன் யாரு அப்படின்னா யார் அது தெரியாது. இயேசு யார் அப்படி அப்படி ஒருத்தர் இருந்தார் அது யாரு தெரியாது. சோ அந்த மைண்ட்ல இருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு சிந்தையில. அதாவது வேதத்தை பற்றின தேவனை பற்றின எந்த ஒரு அறிவுமே இல்ல. அப்படி இருக்கும் போது இப்ப வந்து அப்போஸ்தலர் பவுல் இங்க வந்து நின்று அவர் சொல்றாரு இந்த வசனத்தை என்னன்னா, நான் சில விஷயங்களை நான் வந்து பெற்றுக் கொண்டிருக்கிறேன். புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் அது முடியும். நான் சில விஷயங்களை நான் பெற்றுக் கொண்டிருக்கேன். உங்களுக்கு எல்லாம் வந்து எப்படின்னா அதை சொல்ல போறேன், அது காரியத்தை என்னங்கிறது சொல்ல போறேன். அதாவது இந்த வசனம் திரும்பவும் படிக்கிறேன். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புத்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மறித்து. இது முதல் மெசேஜ் கொடுக்கிறார், முதல் செய்தி. இயேசுவை பற்றி அறியாத பிள்ளைகள், தேவனை பற்றி அறியாத ஜனங்களுக்கு, சத்திய அறிவே இல்லாத ஜனங்களுக்கு இங்க என்ன சொல்றாருன்னா, முதல் மெசேஜ் கொடுக்கிறார். முதல் செய்தி என்ன தெரியுங்களா, இந்த சொல்லும் போது கிறிஸ்துவானவர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு, அந்த கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின் படி அங்க என்ன பண்ணிருக்கிறார், நமது பாவங்களுக்காக மரித்தார். ஃபர்ஸ்ட் மெசேஜ் சொல்றார். இரண்டாவது சொல்லும் போது அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். மூன்றாவது சொல்லும் போது வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார். இது மூணுமே ஒரு அருமையான மெசேஜ். ஒருவேளை நம்ம தேவனுடைய சத்தியத்தை அறியாம இருக்கிறோம், அந்நியர்களாக இருக்கிறோம், புறஜாதிகளாக இருக்கிறோம் அப்படின்னு நிலையில இருக்கும் போது இந்த ஒரு செய்தி நமக்கு எவ்விதமாக இருக்கும், எவ்விதமாக இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். சிஸ்டர் அழகா சொன்னோம், ரொம்ப சந்தோஷமான விஷயம் இது. அப்ப நமக்காக ஒருத்தர் வந்து ஜீவனை கொடுத்திருக்கிறார், மறிச்சிருக்கிறாருன்னா அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன் மறிச்சாரு கேட்க மேலீங்களா? எனக்காக, எதுக்காக மறிச்சார், ஏன் எனக்காக அவர் மறிக்கணும், எதுக்காக மறிச்சார், அதன் மூலமாக என்ன விஷயம் எனக்கு கிடைக்க போகுது? அப்ப அப்போஸ்தலர் பவுல்ட்ட அந்த கேள்வி கேட்டோம்னா கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாரு, பதில் சொல்லியிருப்பாரு, உனக்காக மறித்திருக்கிறார் ஏன் அப்படின்னா, அடுத்தது அதே ஆன்சர் சொல்றார், வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்து இருக்கிறார், உயிர்த்தெழுந்திருக்கிறார். அப்ப ஏன் மறித்தார் அப்படின்னா, மறித்த உனை என்ன பண்ணணும், உயிரோடு கூட எழுப்பணும். சோ ஒரு ஆரம்ப நிலையில் இருக்கிற கிறிஸ்தவங்களுக்கு அல்லது பிரஜா ஜனங்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி. இந்த பாயிண்ட் ஏன் இப்படி விளக்கமா நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த பிரதர் என்ன பாயிண்ட் கொடுத்திருக்கிறான்னா, சுவிசேஷம் தேவனை பற்றிய சத்தியம் எங்கிருந்துதான் ஆரம்பிச்சதாங்க, எங்கிருந்து ஆரம்பிச்சது, உலக ஜனங்களுக்கு புறஜாதிகளுக்கு எங்கிருந்துதான் ஆரம்பிச்சது அப்படின்னு பார்க்கும் போது நபரை குறித்து பேசல. இன்னைக்கு பாடமாக என்னன்னா, சிலுவை, சிலுவையில இருந்து தான் கிறிஸ்துவை பற்றின உபதேசம். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரிச்சிருக்கிறார், பாடுபட்டிருக்கிறார், மரிச்சிருக்கிறார், அடக்கம் பண்ணப்பட்டிருக்கார், உயிரோடு கூட எழுந்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் எங்கத்தான் ஆரம்பிச்சது அப்படின்னு பார்க்கும் போது சிலுவை. முதல் பாயிண்ட் நீங்க சொல்லும் போது இந்த மத்திய சிலுவையில தான் நம்முடைய அருமை ரட்சகர் தொங்கின இந்த சிலுவையில தான் நம்முடைய ரட்சிப்பு ஆரம்பிச்சது. அதே போல இந்த ரட்சிப்புக்கு உண்டான செய்தி, சந்தோஷமான செய்தி எங்க ஆரம்பிச்சதுன்னா இந்த சிலுவை சொல்றேன், புரிஞ்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். இரண்டாவது பாயிண்ட் போலாம். இது பார்க்கும் போது வசனம் நமக்கு சொல்கிறார் பாருங்க, ஒன்று குருந்தியர் முதலாம் அதிகாரம் 18 வசனம், பிரியமானவர்களே மறுபடியும் சிலுவை குறித்து அவர் பேசுகிறார். சிலுவையிலிருந்து சுவிசேஷம் புறப்பட்டுச்சு, அங்கிருந்து சத்தியம் புறப்பட்டுச்சு, அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பாங்கு இருக்கிறவங்களை குறித்து அங்க பேசுகிறார். அதை ஏற்றுக்கொள்ளா இருக்கிற ஜனங்களை குறித்து இங்க பேசும் போது திரும்பமாக அந்த வசனம் படிக்கும் போது முதலாம் அதிகாரம் 18 வசனம், சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்குது. அது நமக்கு தேவையில்லை, இருக்கட்டும், அது அப்படியே இருக்கட்டும். ஆனா நமக்கு தேவையான விஷயம் என்னன்னு பார்க்கும் போது, ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது எப்படி இருக்கலாம், தேவ பலனா இருக்கிறது. மத்தியில இயேசு கிறிஸ்து தொங்கின அந்த சிலுவையிலிருந்து கிளம்பின புறப்பட்ட அந்த சுவிசேஷம், அந்த சத்தியம் தேவனுடைய ஜனங்களுக்கு அல்லது அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அது எவ்விதமா இருக்கு தெரியுங்களா? அந்த சுவிசேஷம், அந்த சத்தியம் தேவ பலனா இருக்கிறது. இரண்டாவது பாயிண்ட் இங்க சொல்றாரு, இந்த சிலுவை கிறிஸ்தவர்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு, எல்லாத்தையும் தாண்டி ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவனுடைய பலனை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. இது இரண்டாவது பாயிண்ட். தேவனுடைய பலன் தன்னுடைய ஜனங்களுக்கு எங்கிருந்துதான் புறப்பட்டுச்சு அப்படின்னா, இந்த சிலுவையில இருந்து தான், நம்முடைய கர்த்தர் தொங்கின அந்த சிலுவையில இருந்துதான் அது புறப்பட்டது. இன்னொரு வசனம் படிக்கலாம், ரோமர் முதலாம் அதிகாரம் 16 வசனம், ரோமர் 1:16. இந்த ரொம்ப கிளியரா அவர் பேசியிருக்கிறார், ரொம்ப கிளியரா அவர் பேசியிருக்கிறார். இந்த சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படுறது கிடையாது, ஏன்னா அது எனக்கு என்ன கொடுக்குது, தேவ பலன் கொடுக்குது. பலன் சாதாரண மனுஷங்க மத்தியிலிருந்து வரல, இது தேவன்கிட்ட இருந்தே வரக்கூடிய ஒரு விஷயம். இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் தான். தேவனே கொடுக்கக்கூடிய இந்த பலன் எங்கிருந்து வருதுன்னா, இந்த சத்தியத்திலிருந்தா எனக்கு வருது. அங்க சொல்றாரு அடுத்த பாயிண்ட், முன்பு யூதர், இரண்டாவது கிரேக்கர். யூதர் யாரை குறிக்கும், யூத ஜனங்களையே தான் குறிக்கும், இஸ்ரேல் ஜனங்களே தான் குறிக்கும், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், ஆபிரகாமுடைய பிள்ளைகள், அவங்களே குறிக்கும். ஆனா கிரேக்கர், கிரேக்கர் யாரை குறிக்கும், புறஜாதி. அப்ப புறஜாதினா கிரேக்கர் மாத்திரமா இல்ல, உலகத்துல இருக்கிற எல்லா புறஜாதி மனங்கள், யூதர் அல்லாத மற்ற எல்லா ஜனங்கள், எந்த மதத்தினரா இருக்கட்டும், எந்த ஒரு ஜாதியாரா இருக்கட்டும், எந்த ஒரு நாட்டவரா இருக்கட்டும், ஆனா எல்லாருக்கும் அது என்ன கொடுக்குதுங்களாமா பாருங்க. அவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு, எனக்கு தேவ பலன் கொடுக்குது, அந்த சுவிசேஷத்தை நான் வெட்கமில்லாம உங்களுக்கு போதிக்கிறேன், அதே சுவிசேஷம், அதே சத்தியம் உங்களுக்கு, யூதரா இருந்தாலும் சரி, புறஜாதி ஜனமா இருந்தாலும், யாரா இருந்தாலும் சரி, ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறவங்களுக்கு அது என்ன கொடுக்குது? தேவனுடைய பலனை அங்க கொடுக்குது. இப்படிப்பட்ட தேவனுடைய பலன் எங்கிருந்து தான் கிளம்புனதான், எங்கிருந்து புறப்பட்டுதான், சிலுவையில இருந்து. இரண்டாவது பாயிண்ட் இங்க சொல்லி வைத்தார். மூன்றாவது விஷயம் படிக்கலாம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16:24 வசனம், 16:24. சிலுவை குறித்து இதுவரைக்கும் நம்ம படிச்சது, இதுவரைக்கும் நம்ம கேட்டது, நம்ம ஒருவேளை சிந்தையில இப்ப யோசனை பண்ணிட்டு இருக்கு, ஆலோசனை பண்ணிட்டு இருக்கு, நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சிலுவையிலிருந்து எனக்கு ரட்சிப்பு கிடைச்சது, சிலுவையிலிருந்து எனக்கு மீட்பு கிடைச்சது, சிலுவையிலிருந்து நான் இழந்து போன என்னுடைய மகிமை எனக்கு கிடைச்சிருக்கு, சிலுவையிலிருந்து சந்தோஷம் கிடைச்சிருக்கு, சமாதானம் கிடைச்சிருக்கு, சிலுவையின் மூலமாக தேவனோடு கூட நான் ஒப்புரவாகி இருக்கிறேன், சிலுவையிலிருந்து எனக்கு சத்தியம் கிடைச்சிருக்கு, அதே சிலுவையிலிருந்து எனக்கு தேவனுடைய பலன் கிடைச்சிருக்கு. இதுவரைக்கும் சந்தோஷம் தான், ஆனா அடுத்தது ஒரு வசனம், கர்த்தா இயேசுக்கு சொல்லக்கூடிய ஒரு வசனம், இந்த சிலுவை தான்ப்பா, இந்த சிலுவையில தான் உனக்கு எல்லா விஷயங்களும் கிடைச்சது, அடுத்தது நீ சும்மா இருக்கிறது இல்ல, அந்த சிலுவை இப்ப யார் சுமக்கணும்? அப்ப கேட்டு அதை உள்ள வாங்கிக்கிட்டு புரிந்து கொண்டு தியானம் பண்றது மாத்திரம் கிடையாது, அடுத்தது என்ன பண்ணணும்? நம்ம நம்முடைய கிரியைகள் மூலமாக வெளியே காண்பிக்கணும், வெளியே கொண்டு வரணும். நீ பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பு, நீ பெற்றுக்கொண்ட அந்த மகிமை, நீ பெற்றுக்கொண்ட அந்த சுவிசேஷம், நீ பெற்றுக்கொண்ட அந்த சமாதானம், அந்த ஒப்புரவாகுதல், நீ பெற்றுக்கொண்ட அந்த தேவனுடைய பலன் உனக்குல மாத்திரம் இருக்கக்கூடாது, வெளியே என்ன பண்ணணும்? அது வெளியே வரணும், வெளியே வரணும். மற்ற ஜனங்களுக்கு, மற்ற சகோதர சகோதரிகளுக்கு அது கிரியைகள் மூலமாக நீங்க வெளிக்கொடுக்கணும். சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் சொல்ற இந்த வசனத்துக்கு அர்த்தம்லாம் தெரியும். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னை வெறுக்கணும். அடுத்தது அவர் சொல்றது பிரதானமான விஷயம் என்னன்னா, தன்னுடைய சிலுவை என்ன பண்ணார், அதை எடுத்து அதை சுமந்து வருகிறனாக என்னை பின்பற்றி வரக்கடவன் சொல்லி அவன் சொல்றார். சிலுவை சுமக்கணும். இந்த இடத்துல நமக்கு தெரிந்த பாயிண்ட் மறுபடியும் ஞாபகப்படுத்தி நம்ம கடந்து போறலாம். சிலுவை என்பது என்ன? சிலுவை என்பது பாடுகள். அப்ப தேவன்றதுக்கு நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த தேவனுடைய பலன், அந்த சத்தியம், தேவனுடைய அன்பு, தேவனுடைய சமாதானம், அந்த உப்புரவாதல், இதெல்லாமே ரொம்ப ஈஸியா சிலுவையிலிருந்து வாங்கிட்டோம், ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா அதை பெற்றுக் கொடுப்பதற்கு, அதை கொடுப்பதற்கு இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில எவ்வளவு பாடுகள் பட்டார், எவ்வளவு சோதனைகளை வந்து அந்த சிலுவையில அவர் வந்து அனுபவித்துக் கொண்டார் அப்படிங்கிற விஷயத்த யார் ருசிச்சு பாக்குறோம்? அவரை பின்பற்றக்கூடிய சீஷர்கள். ஏற்கனவே ஒரு வசனம் பிடிச்ச எபிரேயர்ல, மனுஷன் அவன் பெற்றுக்கொண்ட அந்த மரணத்தை ருசி பார்க்கும்படியாக தானும் என்ன பண்ணிருக்கிறார், கீழே இறங்கி வந்து அந்த மரணத்தை ருசி பார்த்த கர்த்தர் நம்முடைய கர்த்தர். அப்படி இருக்கும் போது உண்மையாகவே அவரை பின்பற்றக்கூடிய அவருடைய சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வார்த்தையை கேட்டு அவரை பின்பற்றுவர்களாக நாம் செய்யக்கூடிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா? என்னுடைய கர்த்தர் எனக்காக என்ன பண்ணியிருக்கிறார், நான் பெற்றுக்கொண்ட மரணத்தை ருசி பார்க்கும் போது அவர் எடுத்து சுமந்து கொண்டு போன அந்த சிலுவை, அந்த சிலுவையில அவர் பெற்றுக்கொண்ட அந்த வேதனைகள், அந்த பாடுகள், அவமானங்கள்ல நாம் பங்கேற்றுக்கணுமா வேண்டாமா? நிச்சயமா பங்கேற்றுக்கணும். ஏன் பங்கேற்றுக்கணும் அப்படின்னா, அவருக்காக நம்ம ஒண்ணு செய்ய போறதில்ல, ஆனால் அதுல இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய எல்லாவித நன்மைகள், ஆசீர்வாதங்கள் என்னன்னா, இத்தனை வசனங்கள் நாம் படிச்சிருக்கோம், திரும்பமாக நான் பேச தேவையில்லை. சோ தேவனுடைய அன்பு முதற்கொண்டு தேவனுடைய பலன் வரைக்கும் என்ன பண்றோம்னா, எல்லாவற்றையும் நாம் சிலுவையின் மூலமா தான் பெற்றுக் கொண்டிருக்கிறோம், பெற்றுக்கொள்ள போகிறோம். அதனால தான் என்ன சொல்றாருன்னா, சிலுவை சுமந்து கொண்டு எனக்கு பின்னாடி வாங்க சொல்ற. சோ இந்த ஒரு அழைப்பு எங்கிருந்துதான் புறப்பட்டது? சிலுவையில இருந்துதான், நம்முடைய ரட்சகர் தொங்கின அந்த சிலுவையில இருந்துதான் அந்த ஒரு அழைப்பு அங்க புறப்பட்டதுன்னு பாக்குறோம். நான்காவது விஷயம் நம்ம பார்க்கலாம், கலாத்தியருக்கு எழுத நிருபம் 2:20 வசனம், கலாத்தியர் 2:20. இங்க சொல்லும் போது ரொம்ப அருமையான வசனங்க, நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க, அதுக்குண்டான விளக்கங்கள் இருந்தா தயவு செய்து உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க. சோ இது சொல்லும் போது திரும்பமாக அந்த வசனம் நீங்க படிக்கலாம். பிரியமானவர்கள், அப்போஸ்தல் ரொம்ப ஆழமான விஷயங்கள் அங்க பேசியிருக்கிறாங்க. சோ இதுக்கு இந்த ஒரு வசனம் வச்சு ஒரு பெரிய சப்ஜெக்டே நம்ம கொடுக்கலாம், ஆனா மேலோட்டமான சில விஷயங்களை மாத்திர நம்ம சொல்லிட்டு நம்ம அந்த பாடத்தை நம்ம நிறைவு செய்யலாம். இங்க சொல்லும் போது கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். ஏற்கனவே சொன்னாரு, நான் சிலுவையிலிருந்து பெற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை குறித்து நான் என்ன பண்றதில்லை, வெட்கப்படுகிறது. அப்ப வெட்கப்படுகிறேன்னா, அதை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன், அந்த சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறேன், மற்ற ஜனங்களுக்கு அறிவிக்கிறேன், அதன் மூலமாக அதன் மூலமாக நான் சிலுவை என்ன பண்ணிருக்கேன், சுமந்து கொண்டு வருகிறேன். என் கர்த்தர்பனாக சிலுவை சுமந்து கொண்டு நான் போகிறேன். அனுதினமும் என்னுடைய பாடுகள், என்னுடைய அவமானங்கள், என்னுடைய துக்கங்கள் வழியாக நான் கடந்து போகிறேன். இங்க சொல்லுகிறார். அதுக்கு அடுத்த நிலை பார்க்கும் போது, கிறிஸ்து உடனே கூட சிலுவையில இப்ப என்ன பண்ணிட்டேன், சிலுவையை தூக்குறது மாத்திரம் இல்லைங்க, அங்க சிலுவையில அறையப்பட்டிருக்கிறேன், சிலுவையில அங்க அறையப்பட்டிருக்கிறேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன் சொல்ற. சிலுவையில் அறைஞ்சா கண்டிப்பா செத்துதான் ஆகணும், மறித்துதான் ஆகணும், உண்மையா? ஆனா அங்க அடுத்த வார்த்தை சொல்லும் போது, ஆயினும் நான் மறிக்க வேண்டியவர்தான், சிலுவையில அறையப்பட்ட நிமித்தமாக நான் என்ன பண்ணிருக்கிறேன், பிழைத்திருக்கிறேன் சொல்றேன். ஆனா இந்த என்ன பிழைப்பு, இது என்ன ஜீவன் அப்படிங்கறது நிச்சயமா நமக்கு தெரியும். அது என்ன, என்ன ஜீவன் அது? ஆவிக்குரிய பிரகாரமாக நான் என்ன பண்ணிருக்கிறேன், ஜீவனை பெற்றிருக்கேன். என்ன மரித்தலை குறித்து, என்ன மரணத்தை குறித்து அவர் பேசுறாருன்னா அதுதான். அப்ப உள்ள இருக்கிற அந்த மாம்சம் மனுஷன் அங்க என்ன பண்ணிருக்கிறார், அங்க மறித்தது. ஆனாலும் கூட நான் என்ன பண்ணிருக்கிறேன், சிலுவையில் அறையப்பட்ட விஷயம் என்னன்னா, உள்ள இருக்கிற அந்த மாம்சமான சிந்தை, அந்த மாம்சமான மனுஷனை என்ன பண்ணிருக்கேன், சிலுவையில் அறைஞ்சிருக்கிறேன். அது நிமித்தமாக நான் என்ன பண்ணிருக்கேன், ஆவிக்குரிய ஜீவனை அங்க பெற்றிருக்கிறேன். இரண்டாவது பாயிண்ட் சொல்றாரு. மூன்றாவது சொல்லும் போது, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்கு, எனக்குள்ள என்ன பண்ணிருக்க, பிழைத்திருக்கிறார். அப்ப அந்த ஜீவன் கொடுத்தவர் யாருங்க, பிழைத்திருக்கிறார். அது கூட என்னோட விஷயம் கிடையாது, அதுல யார் தான் இருக்கிறார், ஜீவன் தான் இயேசு கிறிஸ்து தான் இருக்கிறாரு. அதுக்கு மேல அந்த பாயிண்ட் நம்ம பேசுறது இல்ல. அடுத்ததா சொல்லலாம், நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ. அடுத்தது எதை குறித்து அவர் பேசுறாரு, ரொம்ப கிளியரா பேசும்போது, இப்ப நான் மாம்ச சரீரத்துல பிழைத்திருக்கிறது, இது எதனால அப்படிங்கிறதுக்கு இங்க விளக்கம் கொடுக்கிறார் பாருங்க. ரொம்ப அருமையான விஷயங்கள் தான் இங்க. என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். பெரியமானவர், நமக்கு ரெட்டிப்பு சந்தோஷம், டபுள் பிளஸ்ஸிங் சொல்லலாம். ஆவியிலையும் பிழைத்திருக்கிறோம், மாம்சத்திலையும் பிழைத்திருக்கிறோம். அது ஒரு நாள் போகும், மாம்சத்தினுடைய அந்த ஜீவன் நிச்சயமாக ஒரு நாள் போகும். ஆனா அதுலயும் ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்கத்தானே செய்யுது. அப்போ சில பவுலுங்க சொல்லும் போது, நான் வந்து சிலுவையில அறையப்பட்டிருக்கேன், மறிச்சிருக்கிறேன், ஆனாலும் நான் பிழைத்திருக்கிறேன் சொல்றாரு. ஆனா மாம்சத்திலையும் நான் பிழைச்சிருக்கிறேன். அது ஏன் அப்படின்னா, தேவன் தன்னுடைய குமாரனை எனக்காக கொடுத்திருக்கிறார். அவர் மேல அந்த வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தின் நிமித்தமாக நான் என்ன பண்ணிருக்கேன். ரொம்ப ஆழமான விஷயங்கள் நிறைய காரியங்கள் இந்த வசனத்துல இருக்கு. அப்ப டைம் இல்லாதனால நம்ம பேசுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணல. ஓகே, இதோடு கூட இந்த வசனங்கள் நம்ம நிறைவு செய்யலாம். கடைசியாக அவர் பாயிண்ட் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து அங்க சிலுவையில அங்க மரித்ததினால நிச்சயமாக நமக்கு எல்லாருக்கும் என்ன உண்டாகும், ஜீவன் அங்க உண்டாயிருக்கு. ரொம்ப அரசாங்கம் கொடுத்திருக்கிறாரு. அதாவது இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்ததுனால, அது சரியான வார்த்தைங்க சொல்லணும், தன்னுடைய ஜீவனை கொடுத்ததுனால நாம எல்லாம் நம்முடைய ஜீவனை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் சொல்லி அவங்க சொல்லுகிறார். சொல்லி முடிச்சு கடைசியாக ஒரு பாயிண்ட் மாத்திரம் சொல்லிட்டு முடிக்கலாம். இந்த சிலுவையில அன்பு சகோதர சகோதரிகளை, இயேசு கிறிஸ்து தொங்கினார் உண்மைத்தான், நமக்கு உண்டான எல்லா விஷயங்களும் பெற்றுக் கொடுத்தார் உண்மைத்தான். ஒரு கேள்வி மாத்திரம் உங்களுக்கு கேட்கறேன். கிபி 33 அந்த வருஷத்துல இயேசு கிறிஸ்து குறிப்பிட்ட அந்த நாள்ல சிலுவையில தொங்கி இருக்கும் போது அவருடைய சிந்தையில யாரெல்லாம் இருந்திருப்பாங்க, நம்ம சொல்ல முடியும், யாரெல்லாம் இருந்திருப்பாங்க சொல்ல முடியுமா? சிம்பிள் மேலோட்டமான கேள்வி. நம்ம உட்கார்ந்து யோசனை பண்ணா ஒவ்வொருத்தரும் கண்ணில் கண்ணீர் படக்கூடிய விஷயங்கள். அன்பு சகோதரனே சகோதரி, இன்னைக்கு வந்து பலவிதமான விஷயங்கள் நம்ம போயிட்டு இருக்கலாம், ஒருவேளை வழி தவறி விலகி போயிட்டு இருக்கலாம். ஆனால் அந்த 3-4 மணி நேரம் அவர் தொங்கிட்டு இருக்கிற அந்த நேரத்துல வார்த்தைகள், 7 வார்த்தைகள் அவர் பேசினாரு, தேவன்கிட்ட பேசினாரு, அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருந்தாரு. ஆனால் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, அவர் அந்த சிலுவையில தொங்கிட்டு இருக்கும் போது அவருடைய சிந்தையில யாரெல்லாம் இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லும் போது, நிச்சயமாக நம்மள இருக்கிற ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணிருக்கோம், அங்க இருந்திருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், ரசோரியா அப்படின்னா நிச்சயமா அவர் என்ன பண்ணிருந்திருப்பார், ஏசு அங்க தொங்கிட்டு இருக்கும் போது அவருடைய சிந்தையில பிரதர் இருந்திருப்பார், சிஸ்டர் இருந்திருப்பார். இன்னைக்கு வந்து பல ஆயிரம் ஆண்டுகள் கழித்து நம்ம இந்த சத்தியத்தை நம்ம கேட்டு வந்திருக்கலாம். பிரியமானவர்கள், ஏதோ ஒரு வந்து ஒரு 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 ஆக்சிடென்ட் எல்லாம் எதிர்பாராத விதமா நடந்துச்சு, ஒரு பிரதர் வந்தாரு, சத்தியம் சொன்னாரு, நாங்க உள்ள வந்துட்டோம், இதெல்லாம் இருக்கலாம், இது கதைகளா இருக்கலாம். ஆனால் உண்மையான விஷயம் என்னன்னு பார்க்கும் போது, ஏசு தொங்கிக் கொண்டிருக்கும் போது, திரும்பமாக அது இங்கிலீஷ்ல படிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். சோ டியர் பிரதர், Yes, when Christ was on the cross, you were on his mind. இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கி இருக்கும் போது நீங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய சிந்தையில அது நிறைந்திருப்பீங்க. இருந்திருக்கும். சோ இந்த வார்த்தையை படிக்கும் போது இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த நெருக்கம் இன்னும் அதிகமாகும். நெருக்கம் அதிகமாறது இல்லை, நெருங்கிட்டோம், ஒன்றாயிட்டோம் அவ்வளவுதான். அப்ப என்னுடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்துடைய சிந்தையில அவர் வேதனைப்பட்டு தொங்கிட்டு இருக்கும் போது நான் இருந்திருக்கிறேன். யோசனை பண்ணி பாருங்க, நான் இருந்திருக்கேன், கேள்வி கேட்டு பாருங்க. ரொம்ப ஆச்சரியமான கேள்வி தான், ஆனா அதுதான் உண்மையிலும் உண்மை. நம்ம அதிகமா சொல்ல நமக்காக ஜீவனை கொடுத்தார், நமக்காக பலியை கொடுத்தார் நம்ம சொல்லலாம். ஆனா இன்னும் அதிகமான அழுத்தமான வார்த்தை என்னன்னா, ஏன் கொடுத்தார் அப்படின்னா, நீங்க அவருடைய சிந்தையில இருந்து ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரனும் நான் அவருடைய சிந்தையில இருந்திருக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் புல்லரிக்கக்கூடிய விஷயம் தான். உண்மையாக நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம். இதெல்லாம் என்ன காரியம்னா, இயேசு சிலுவையை மையமாக கொண்டு தேவனுடைய திட்டத்துல தன்னுடைய ஜீவனை பரிபூர்ணமாக கொடுத்து மாத்திரமல்ல, ஒவ்வொரு மனுஷனுக்கும் நமக்காக எனக்காக தன்னுடைய ஜீவனை ஈடுபள்ளியாக கொடுத்த அந்த காரியங்கள் எங்க நிறைவேறினது, அது கூட பரிபூர்ணமா தான் நிறைவேறினது சிலுவையில். அதே சிலுவையில இருந்துதான் சத்தியம் நமக்கு கிளம்பி வந்திருக்கு. அதே சிலுவையில தேவனுடைய அன்பு நமக்கு கிடைச்சிருக்கு. அதே சிலுவையில தான் தேவனுடைய பலன் நமக்கு அங்கு கிடைக்கும். சோ இந்த சிலுவை குறித்து நாம வெட்கப்பட போறது கிடையாது. நிச்சயமா அங்க இருந்து கிளம்பி வந்திருக்கிற அந்த சத்தியத்தை குறித்து என்றைக்கும் நாம் வெட்கப்பட போகிறது கிடையாது. இயேசு மேல வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தின் மூலமாக, அந்த ஈடுபலியின் மூலமாக நிச்சயமாகவே மகிமை அற்ற நிலையில இருக்கிற நாம் நிச்சயம் ஒரு நாள் என்ன பண்ணுவோம், மகிமையை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த உறுதி, அந்த ஒரு உறுதியான தீர்மானம் எங்க நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு பார்க்கும் போது, நம்முடைய கர்த்தர் தொங்கின அந்த மைய சிலுவையில தான் அது ஊர்ஜிதமானது, உறுதிப்படுத்தப்பட்டது. பார்க்க முடியும். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்கள்.